சிவனை கும்பிட்டவர், ஆனா பைபிளை தமிழ்ல மொழிபெயர்த்தவர். யாரும் தெரியுமா? வீடு வீடா போய் அரிசி வாங்கி அதை வித்து அச்சகம், அதான் பிரிண்டிங் ஆஃபீஸ் தொடங்கினவர். யாரும் தெரியுமா? சரி, இப்போ உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு கேள்வி கேட்குறேன். இந்தியன் 2 படத்தினுடைய இயக்குனர் யாரும் தெரியுமா? வணக்கம், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஜெயாமாறன் யூடியூப் சேனல்ல மொழி சொல்லும் வழி. நான் கடைசியாக கேட்ட கேள்விக்கும் முதல்ல கேட்ட ரெண்டு கேள்விகளுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஆனால் கடைசியாக கேட்ட கேள்விக்கு எல்லாருக்கும் பதில் தெரிஞ்சிருக்கும். முதல்ல கேட்ட ரெண்டு கேள்விகளுக்கு நிறையா பேருக்கு பதில் தெரிஞ்சிருக்காது. தமிழ் திரைப்படங்களை பற்றி இவ்வளோ தெரிஞ்சு வச்சுருக்க நாம் தமிழ் அறிஞர்களை பற்றி இவ்வளோண்டாவது தெரிஞ்சுக்கலாமே அப்படின்னு தான் நானும் அவரை பற்றி படித்தேன். என்னது தமிழ் அறிஞரா அப்படின்னு தள்ளி விட்டு போயிடாதீங்க. இவரும் ஒரு பெரிய சூப்பர் ஹீரோ தான். 200 வருஷங்களுக்கு முன்னாடி யாழ்ப்பாணத்து நல்லூரில் தான் இவர் பிறந்தார். இவரோட அப்பாவே ஒரு பெரிய எழுத்தாளர். ஒரு நாடகத்தை எழுதிக்கிட்டு இருக்கும்போது எழுத்தாணியை பிடிச்சபடியே இவங்க அப்பா இறந்து போயிட்டாராம். அப்போ இவருக்கு 9 வயசு தான். ஆனால் அந்த 9 வயசு பிள்ளை அப்பா பாதியாக எழுதி விட்டுட்டு போன அந்த நாடகத்தை எழுதி முடிச்சுதான். 16 வயசு வரைக்கும் அவ்வளோ அருமையாக தமிழை படிச்சுக்கிட்டு 16 வயசுலேயே அவர் படித்த பள்ளிக்கூடத்தில் ஆசிரியராயிட்டாராம். அந்த காலத்தில் கிறிஸ்தவ மதத்தை பரப்புறதுக்காக வந்த ஃபாதர் பீட்டர் பெர்சிவல் அப்படிங்கிறவர் இந்த 16 வயசு பையன்கிட்ட தமிழ் படிச்சுக்கிட்டாராம். இவர்கிட்ட படித்து அவர் ஒரு கல்லூரியில் பேராசிரியராகவே ஆயிட்டாராம். ஃபாதர் பெர்சிவல் அந்த காலத்தில் தான் பைபிளை தமிழில் மொழிபெயர்த்துக்கிட்டு இருந்தாராம். அப்போது அந்த மொழிபெயர்ப்புக்கும் அந்த மொழிபெயர்த்ததை அச்சில் ஏற்றுறதுக்கும் அவருக்கு இவர் ரொம்ப உதவியாக இருந்தாராம். அதுக்கப்புறம் அவர் சென்னைக்கு வந்தார். இந்த கிறிஸ்தவ பாதிரிமார்கள்லாம் அவங்களுடைய சமய நூல்களை தமிழில் மொழிபெயர்க்கிறாங்க, அதை அச்சு புத்தகமாக்குறாங்க, இங்கே வந்து சமய தொண்டும் செய்கிறாங்க, கல்வி தொண்டும் செய்கிறாங்க. நம்முடைய பழந்தமிழ் இலக்கியங்கள்லாம் இன்னும் ஓலைச்சுவடியிலேயே இருக்குது. நம்மளும் அதை அச்சில் ஏற்றணும், பிள்ளைகளுக்கு தமிழை சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி ஒரு அச்சகத்தை பிரிண்டிங் ஆஃபீஸை தொடங்கணும்னு நினச்சாராம். அதுக்கு தான் பணம் வேணுமே. எப்படி பணம் திரட்டினார் தெரியுமா? ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு பானையை கொடுத்துருவாராம். தினம் சோறு சமைக்கிறதுக்கு அரிசி எடுக்கும்போது ஒரு கைப்பிடி அரிசியை இந்த பானையில் போடுங்க அப்படின்னு சொல்லிடுவாராம். கொஞ்ச நாள் ஆகி பானை நிறைஞ்ச உடனே ஒவ்வொரு வீட்டிலேருந்தும் பானையை வாங்கிக்கிட்டு வந்து அதிலிருந்து அரிசி எல்லாத்தையும் விற்று அப்படித்தான் அச்சகம் தொடங்கிறதுக்கு பணம் சேர்த்தாராம். அச்சகத்தை தொடங்கி நிறைய பழந்தமிழ் இலக்கியங்கள், சிவபுராணம், நன்னூல் மாதிரியான இலக்கண நூல்கள் இதெல்லாத்தையும் தமிழில் அச்சிட்டு வெளியிட்டாராம். இவரோட முயற்சியில் 39 நூல்கள் பனையோலையிலிருந்து அச்சு புத்தகமாக மாறுச்சு. அது மட்டும் இல்லை, பிள்ளைகள் தமிழை படிக்கணுங்கிறதுக்காக மாணவர்களுக்கான பாடத்திட்டத்தை உருவாக்கி பால பாடங்கள் அப்படிங்கிற பேரில் அதை வெளியிட்டு கல்வித்துறையிலையும் தமிழுக்கு ஒரு இடத்தை பிடித்து தந்தவர் இவர் தான். சரி, நம்ம ஹீரோ யாருன்னே நான் சொல்லவே இல்லையே. இன்னும் 1 சாமி, 2 சாமி, 3 சாமி, 4 சாமி, 5 சாமி, 6 சாமி அப்படின்னு சினிமா ஹீரோவுக்கு சும்மா பொய்யாத்தான் பேர் வைக்கிறாங்க. ஆனால் இவருடைய உண்மையான பேரே ஆறுமுகம். ஒரு விஷயத்தை பற்றி இவர் பேசினார்னா 4 மணி நேரம் கூட பேசுவாராம். இவர் பேசுறது கேட்டு குடிகாரங்க கூட திருந்திடுவாங்களாம். அதனாலேயே இவருக்கு நாவலர் அப்படிங்கிற பட்டத்தையும் கொடுத்தாங்க. நாம் இவ்வளோ நேரமாக ஆறுமுக நாவலர் ஐயாவை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். ஒரு நாள் சென்னை நீதிமன்றத்துக்கு சாட்சி சொல்றக்கா போனாராம். நீதிபதி ஆங்கிலேயர், அதனால ஆங்கிலத்திலே நம்ம சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லி படபடபடபடன்னு ஆங்கிலத்தில் சொல்ல தொடங்கினாராம். அந்த நீதிபதி, இந்த பரதேசியெல்லாம் ஆங்கிலத்தில் பேசுறது அதெல்லாம் ஒன்று வேணாம், நீ தமிழ்லேயே பேசு, இங்கே மொழிபெயர்ப்பாளர்கள் இருக்காங்க, அவங்க எனக்கு மொழிபெயர்த்து சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னாராம். தமிழில் தானே பேசணும், இந்தாங்க. எள்ளி எழ நான் ஆழிப்போதின் வாயாழி வரம்பனைத்தே காலேற்று காலோட்ட புக்குழி அப்படின்னு இவர் பேசும்போதே அந்த மொழிபெயர்ப்பாளர் பதறி போனாராம். என்னங்க பேசுறாரு, ஒன்றும் புரியல அப்படின்னாராம். உடனே அந்த நீதிபதி, நீங்கள் பேசுகிற தமிழ் ஒன்றுமே புரியல, நீங்கள் ஆங்கிலத்திலே பேசுங்க அப்படின்னாராம். அதெல்லாம் கிடையாது, என்ன தமிழில் தானே பேச சொன்னீங்க, நான் தமிழில் தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லி தமிழ்லேயே தொடர்ந்து பேசினாராம். இவர் பேசுறது புரியணுமே, அதனாலேயே இவருடைய மாணவரே வர சொல்லி இவர் என்னங்க பேசுறாரு, கொஞ்சம் தமிழை மொழிபெயர்த்து சொல்லுங்கன்னு சொன்னாங்களாம். அவர் என்ன தெரியுமா சொன்னாரு, சூரியன் வர்றதுக்கு ஒரு 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி கடற்கரையோரமா காத்து வாங்கிட்டு வரலான்னு நான் கிளம்புனேனா அப்போ அப்படின்னு தான் அவர் சொல்ல தொடங்கினார். என்னையவா தமிழில் பேச சொல்கிற, இந்தா வாங்கிக்கோ அப்படின்னு ஆங்கிலேயருக்கே சவால் விட்டவர் நம்ம ஆறுமுகநாவலர் ஐயா. ஆறுமுகநாவலர் ஐயாவை குன்றக்குடி திருவண்ணாமலை மடத்தில் பேசுறதுக்காக கூப்பிட்டாங்களாம். அவர் ஏறி வர்றதுக்காக ஒரு பல்லக்கையும் அனுப்பி வச்சாங்களாம். மனுஷங்க சுமக்கிற பல்லக்கில் நான் ஏற மாட்டேன் அப்படின்னு சொன்னாராம். ஏன் தமிழ் பல்லக்கேறக்கூடாது, கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க அப்படின்னு மடத்திலிருந்து சொன்னாங்களாம். ஆமாம், தமிழை நீச பாஷைன்னு சொல்லிட்டு தமிழையும் வடமொழியையும் கலந்து பேசுகிற சாமியார்கள்லாம் பல்லக்கில் ஏறும்போது தமிழ் ஏன் பல்லக்கேறக்கூடாது அப்படின்னு நினச்சி இவரும் சரின்னு சொல்லிட்டாராம். இன்றைக்கும் கூட அறகுறையாக தமிழை பேசுகிற தொலைக்காட்சி பிரபலங்களுக்கு இருக்கிற மரியாதை, தமிழை முறையாக படித்து எத்தனையோ நூல்களை எழுதி வெளிநாடுகளுக்கெல்லாம் போய் தமிழ் பாடத்திட்டங்களை உருவாக்கி கொடுத்த நம்முடைய உண்மையான தமிழ் அறிஞர்களுக்கு இருக்கிறது இல்லைல்ல. இன்றைக்கு மட்டும் இல்லை, காலங்காலமாக தமிழ் படித்த ஒரே காரணத்துக்காக பல தமிழறிஞர்களை தமிழர்களே வெறுத்து ஒதுக்கியிருக்கோம். ஒரு வேளை சாப்பாடு கூட கொடுக்காம அவங்கள தவிக்க விட்டுருக்கோம். தமிழ் படித்தது இவ்வளோ பெரிய குற்றமா? அந்த தமிழ் தாய்க்கும் அந்த திருமகளுக்கும் அப்படி என்ன எங்கள் மேலே பகை? உண்மையான திறமையை மதிக்க இங்கே ஆளே இல்லையா? ஏன் இப்படி அலட்சியம் பண்ணுறாங்க? ஒரு வேளை சாப்பாடு கூட தரக்கூடாதா? பசிக்குதே, கல்லையும் மண்ணையும் காய்ச்சி குடிக்கிறதுக்கு அந்த கடவுள் எங்களுக்கு சொல்லித்தரலையே, அப்படியே குடித்தாலும் அது செரிமான ஆகிற மாதிரி இந்த உடலை படைக்கலையே, இவ்வளவு கஷ்டம் கொடுத்தவர் கொஞ்சோண்டு தங்கத்தை எங்களுக்கு கொடுத்துருந்தா அதை வச்சு நாங்கள் பொழைச்சிக்கிட்டு இருப்போமே, அதை கூட தரலையே, இந்த கஷ்டத்தை எங்கே போய் சொல்லி அழுகிறது? கேவலம் பல்லை காட்டி பொழைக்கிற நிலைமைக்கு அந்த பிரம்மன் எங்களை வச்சுட்டானே அப்படின்னு நொந்து போய் இந்த பாட்டை ராமச்சந்திர கவிராயர் அப்படிங்கிற தமிழ் புலவர் எழுதியிருக்கார். இதுதான் பாட்டு. கல்லைத்தான் மண்ணைத்தான் காய்ச்சித்தான் குடிக்கத்தான் கற்பித்தானா, இல்லைத்தான் பொன்னைத்தான் எனக்குத்தான் கொடுத்துத்தான் ரட்சித்தானா, அல்லைத்தான் சொல்லித்தான் ஆரைத்தான் நோவத்தான், ஐயோ எங்கும் பல்லைத்தான் திறக்கத்தான் பதுமத்தான் புவியில்தான் பண்ணினானே. இந்த பாட்டை படித்ததுக்கு அப்புறம்தான் கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் அத்தான் என்னத்தான் அப்படிங்கிற பாட்டை எழுதினதா சொல்கிறாங்க. தமிழறிஞர் முனைவர் பா இறையரசன் ஐயா எழுதிய செம்மொழி செம்மல்கள் அப்படிங்கிற புத்தகத்திலிருந்து தான் ஆறுமுகநாவலர் ஐயாவோட கதையை இன்றைக்கி நான் உங்களுக்கு சொன்னேன். நன்றி.